வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ் சங்கத்தினரின் தமிழ் தென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். ஆசை, ஆசைப்படுவது மனித இயல்புதான், அதில் தவறு இல்லை. ஆனால் ஆசையை பற்றி விரிவாக சிந்தித்தால் அதை பற்றிய தெளிவு நம்மை அதன் தீமைகளிலிருந்து காப்பாற்றும். ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் என்றார் புத்தர். ஆசைக்கோர் அளவில்லை என்றார் தாய்மானவர். திருமூலர் இன்னும் ஒருபடி மேலே போய் ஈசனோடாயினும் ஆசை அருமின் என்கிறார். தர்மத்துக்கு விரோதமான ஆசைகளும் சில உண்டு. மனிதன் எச்சரிக்கையாயிருக்க வேண்டியது இது போன்ற ஆசைகளிடத்துத்தான். ஆசைகளுக்கு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டியது எவ்வளவு அவசியமோ அவ்வளவு அவசியம். அவை தர்மத்தின் எல்லைக்குள்ளே இருக்க வேண்டும். ஆசைகளே இருக்கக்கூடாதா? ஆசைகள் விஷயத்தில் நாம் கொள்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? மன அடக்கம் இதற்கு தேவை. ஆசைகள் அமைய வேண்டும். ஆசைகள் அதிகரிக்கும் அளவுக்கு பிரச்சனைகளும் அதிகரிக்கும். ஆசையை பற்றிய ஒரு உண்மை என்னவென்றால் அதுவும் மாறும் இயல்புடையது. அனுபவ வீழ்ச்சியினால் ஆசையை பற்றிய தெளிவு பெருகும். ஆசைப்படும் பொருள் எல்லாம் நன்மையை செய்யும், இன்பம் தரும் என்று சொல்ல முடியாது. நன்றி, வணக்கம்.
மடியினில் நெசவு நெய்தது வாழ்க்கை.
இலக்கிய சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் ஒரு குறளை உங்களுக்கு எடுத்து அதற்கு விளக்கம் கூறுவோம். உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான், வரன் என்னும் பைப்பிற்கோர் வித்து. கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐம்பொறிகள் மனிதனுக்கு அமைந்துள்ளன. இந்த ஐந்தின் மூலமாகத்தான் மனிதன் உணர்ச்சிகளை அனுபவிக்கின்றான். இந்த ஐந்து உணர்ச்சிகளும் ஐந்து யானைகளைப் போல் பலம் கொண்டவை. பலம் பொருந்திய இந்த யானைகளை அதன் போக்கில் விட்டுவிட்டால் எல்லாம் நாசமாகிவிடும். யானையை அடக்க பாகன் அங்குசத்தை பயன்படுத்துகின்றான். மனிதனுக்கு இறைவன் அடுத்துள்ள அங்குசம்தான் அறிவு. உணர்ச்சிகளாக யானையை அடக்க மனிதன் அறிவாகிய தன்னுடைய அங்குசத்தை பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவன் செய்தால் உணர்ச்சி எனும் யானைகள் தங்கள் போக்கில் செல்லாமல் அவன் காட்டுகின்ற திசையில் செல்ல தொடங்கும். இது ஒரு அருமையான குறள். ஐம்பொறிகளை காப்பதன் அவசியத்தை எடுத்து கூறுகின்றது. அடுத்ததாக உங்கள் சிந்தனைக்கு சில விஷயங்களை தொகுத்து அளிக்கிறேன். முதலாவதாக, வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும். இது இயற்கை. இதுதான், இப்படித்தான் நாம் எல்லோரும் நம்பிக்கொண்டிருக்கின்றோம். நியூசிலாந்து போன்ற அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் வாழும் மக்களுக்கு இது உண்மையாக இருக்கலாம். ஆனால் உலகில் வாழும் கோடிக்கணக்கான ஏழை மக்களுக்கு இந்த கூற்று பொருந்தாது. அவர்கள் துன்பத்தை தவிர வேறு ஒன்றையும் அனுபவிப்பதில்லை. துன்பமே அவர்கள் வாழ்வின் நியதி. உணவு, உடை, வீடு போன்ற அத்தியாவசிய தேவைகளின்றி அவர்கள் அல்லல் படுகின்றார்கள். வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒரு பெரும் போராட்டம். எனவே உலகில் பல மக்களை பொறுத்தவரையில் இந்த கூற்று தவறானது. ஏழைகளின் செருப்பிலே இறைவனை காண்கின்றேன் என்று சொன்னார் ஒரு பெரியவர். அதற்கொரு ஏழை, ஏழைகள் செறித்து நான் பார்த்ததில்லையே என்று சொல்கிறான். ஆழ்ந்து சிந்தித்தால் அந்த ஏழை சொல்வதில் உள்ள உண்மை தெரிகின்றது அல்லவா? ஏழைகள் சிரிப்பதற்கு என்ன இருக்கின்றது? ஏழைகளின் வாழ்வில் தினமும் பயங்கரமான சூறாவளியும் போராட்டமும் ஏற்படுகின்றது அல்லவா? எனவே நியூசிலாந்தில் வசதியாக வாழும் வெம்பை போன்ற அதிர்ஷ்டசாலிகள் கடவுளுக்கு நன்றி சொல்லி எம்மால் இயன்ற அளவு ஏழைகளுக்கு உதவுவது அத்தியாவசியம். பாரதியார் சொன்ன ஒரு பாட்டை பார்ப்போம். வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. எண்ணங்கள் செயல் எல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றினால் காணீர். அது ஒரு அருமையான தத்துவம் அல்லவா? இறுதியாக விதியை பற்றி ஒரு குறிப்பு. தமிழர்களும் மற்றவர் இந்தியர்களும் விதியில் அசைக்க முடியாத நம்பிக்கையை வைத்திருக்கின்றார்கள். பின்வரும் பழமொழிகள் இதை விளக்குகின்றன. விதியை வெல்வார் உண்டோ, விதியின் பயனே பயன். விதி முடிந்தவனை விரியன் கடிக்கும். ஆனால் மேலை நாட்டு மக்களோ தங்களுக்கு நடப்பதை ஏற்றுக்கொள்ளாமல் அவற்றை மாற்றி அமைக்க பகீரத பிரயத்தனம் செய்கின்றார்கள். அதனால் அவர்கள் வாழ்வில் நிம்மதி இல்லாமல் போய்விடுகின்றது. எமது மக்கள் படைத்தவன் படியெடுப்பான் என்ற நம்பிக்கையில் என்னதான் இல்லாவிட்டாலும் அதை விதி என ஏற்றுக்கொண்டு மேல நாட்டு மக்களை விட நிம்மதியாக வாழ்கின்றார்கள். ஆனால் விதியில் அதிக நம்பிக்கை கொண்டு முயற்சி செய்யாமல் இருந்தால் வாழ்வில் முன்னேற்றம் காண முடியாது அல்லவா? எனவே ஒரு நடுத்தர நிலைமையை நாம் கடைபிடிக்க வேண்டும். எம்மாலான முயற்சிகளை செய்துவிட்டு அவற்றின் பலாபரன்கள் விதியை பொறுத்தது என்பதை உணர்ந்து வாழ்வதே விவேகமானது. விதி என்று கூறிக்கொண்டு ஒன்றும் செய்யாமல் இருப்பது மடமையாகும். மேலும் விதியை மதியால் வெல்லாம் என்பதும் பழமொழி. வாழ்வில் எமக்கு ஏற்படும் பல இன்னல்களை மதியுடன் பொறுப்பாக நடப்பதால் தடுக்கலாம் என்பது வெள்ளிடமில்லை. உதாரணமாக, காரை ஓட்டிச் செல்லும் பொழுது கவரையீனமாக நடுத்தரவை கடந்து இன்னொரு காரை அடித்து பெரும் விபத்துக்கு உள்ளானால் அதற்கு காரணம் விதிதான் என்று கூறிவிட முடியாது. எனவே விதி இருக்கின்றது, அது மிகவும் சக்தி வாய்ந்தது, ஆனால் சில சந்தர்ப்பங்களில் அதை தடுக்கலாம் என்பது வெளியிட மலை. நன்றி, வணக்கம் நேர்களே.
அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, அறிவுக்கு வேலை கொடு, பகுத்தறிவுக்கு வேலை கொடு, மூட பழக்கத்தை விட்டுவிடு.
கேட்போம். முதலில் புறநானூறு கூறும் இச்செய்யுளை கேளுங்கள். அற்றை திங்கள் அவ்வெண்ணிலவின் எங்கேயும் உடையேம் எம் குன்றும் பிறர்கொளார் இற்றை திங்கள் இவ்வெண்ணிலவின் வென்றெறி முரசின் வேந்தல் எம் குன்றும் கொண்டையர் யாம் எந்தையும் இளமே. கபிலர் பாரியின் இழப்பால் அவனது மகள்கள் இருவரும் புலம்புவதானது இப்பாடல். இன்றைய பாடலிலும் இதே வரிகளும் இதே புலம்பலையும் கேட்கலாம். அற்றை திங்கள் அந்நிலவில் நெற்றி தரல நீர்வடிய ஒற்றை பார்வை பார்த்தவனும் நீயா, இது கவிஞர் வைரமுத்து தான் எழுதிய ஒரு சினிமா பாடலுக்காக எடுத்தாண்ட வரிகள். கபிலரின் வரிகளை அப்படியே எடுத்து பயன்படுத்தி இருக்கிறார். இன்று நாம் கேட்கப் போகும் பாடலோ கவியரசு கண்ணதாசனுடையது. எளிமையான வார்த்தைகளில் எழுதி அதை படித்தவனுக்கு மட்டுமே புரியக்கூடிய வகையில் இருந்த கவிச்சுவையை பாமரனுக்கும் எட்டி வைத்ததால் தான் பாடல் என்று நிலைத்திருக்கிறது. பாடல் இதுதான். அன்றொரு நாள் இதே நிலவில் அவர் இருந்தார் என்னருகே. இது ஒரு புலம்பல் தான். எழுத்தும் இசையும் அற்புதமாயிருப்பதால் ஒரு காதல் பிரிவின் சுவை நம்மை ரசிக்க வைக்கிறது. வானும் நதியும் மாறாமல் இருந்தால் நானும் அவளும் நீங்காமல் இருப்போம். சேர்ந்து சிரிப்போம், சேர்ந்து நடப்போம் காதல் மேடையிலே. நீ சாட்சியடி வெண்ணிலவே. காதலை அறிந்த போது இந்த நிலவு இருந்தது. காதலை பிரிந்த போதும் இந்த நிலவு இருந்தது. இந்த இரண்டு நிலைக்குமே இந்த நிலவு சாட்சியாக இருந்திருக்கிறது. TMS சுசிலா இணைந்து பாடிய பாடலை பல தடவைகள் கேட்டிருப்பீர்கள். இது பி சுசிலா, LR ஈஸ்வரி பாடியது. நாடோடி என்ற திரைப்படத்தில் வரும் அதே பாடல். அங்கவையும் சங்கவையும் புலம்பியது போல் இது காதல் பிரிவின் நினைவுகள். பாடலை உங்களுக்கு தந்து விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
பேச்சாளர் சுகி சிவம் அவர்களின் உரையிலிருந்து ஒரு சிறு பகுதியை கேட்கலாம்.
தீ பற்றி திருவள்ளுவர் நிறைய சொல்லி இருக்கிறார். இன்னொரு இடத்திலே தீ பற்றி நமக்கு ஒரு எச்சரிக்கையான நன்மையான யோசிக்க வேண்டிய விஷயத்தை சொன்னார். ஒருவருக்கு நல்ல குளிர்காலம், நெருப்பு வேண்டி இருக்கிறது. அந்த நெருப்பிலே குளிர் காய்கிறவர் என்ன பண்ண முடியும்? நெருப்புக்கு மேலேயே ஏறி உட்கார்ந்து கொள்வதா? உடம்பு என்னாகும்? நெருப்புக்கு உள்ளேயே போய் உட்கார்ந்து விடுவதா? தோல் என்னாகும்? அந்த நெருப்பை எட்டத்தில் வைத்திருக்க வேண்டும், ஆனால் அதே சமயத்தில் கிட்டத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். எப்படி? அகலாது அணுகாது ஒரு நெருப்பை அவர்கள் அனுபவிக்க வேண்டும். ரொம்ப நெருங்கினால் எரிந்து போய் விடுவோம், ரொம்ப அகன்று போய்விட்டால் நமக்கு வீணாகிவிடும். உலகமே பூமி இடத்திலே, சூரியனிடத்திலே பூமி அப்படித்தான் இருக்கிறது. அகலாது அணுகாது தீக்காய்ந்து கொண்டிருக்கிறது. இந்த பூமி ரொம்ப அகன்று விட்டால் உலகம் முழுவதும் பனி மலைகளாலே மூடப்படும். ரொம்ப நெருங்கி விட்டால் சூரிய வெப்பத்தாலே எரிந்து போய்விடும். எனவே இந்த பூமி அகலாது அணுகாது தீக்காய்கிறது. அது போல நாமும் நம்முடைய தலைவர்கள், எஜமானர்கள், கம்பெனியினுடைய நிர்வாக இயக்குநர்கள், முதலாளிகள், நம்முடைய கட்சி தலைவர்கள், யாரா வேணாலும் இருக்கலாம். முன்னெல்லாம் அரசன் திருவள்ளுவர் எழுதுவார், ராஜாக்கள் என்று எழுதுவார். இப்ப எல்லாரும் ராஜாக்கள் தானே? யாரெல்லாம் தலைவர்களோ, யாரெல்லாம் தலைமை பொறுப்பில் இருக்கிறார்களோ எல்லாரும் அரசர் தானே, பாஸ் அப்படின்னு எடுத்துக்கொள்ளுங்கள். அகலாது அணுகாது திக்காய்வார் போல என்கிறார். மேலதிகாரியிடம், தலைவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இது அடையாளம். சில சமயத்தில் அவர்கள் கேட்கிற எல்லா கேள்விக்கும் நீங்கள் அப்பட்டமான பதில் சொன்னால் சிக்கிக் கொண்டு விடுவீர்கள். கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச வேண்டும். ஒரு எல்லையோடு நம்முடைய எல்லை தெரிந்து கொண்டே அவரிடத்திலே பழக வேண்டும். அவர் நன்றாக பழகுகிறார் என்பதற்காக நாம் போய் நெருங்கி பழகிவிட முடியாது. திடீரென்று அவருக்கு ஒரு குணக்கேடு வந்தால் நம்மை தூக்கி வெளியிலே எரிந்து விடுவார். மகாபாரதத்திலே தருமன் ஒரு இடத்திலே சொல்லுகிறார், தருமனுக்கு குலகுரு யோசனை சொல்லுகிற போது சொல்கிறார், நீ என்னதான் ராஜாவிடத்திலே நெருங்கி பழகினாலும் வாசலை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், வெளியில் போவதற்கு தயாராக இருக்க வேண்டும். எப்போது ராஜா வெளியில் போக சொல்வான் என்று தெரியாது என்கிறார். இது உண்மை. திடீரென்று ராஜா ஒருவரை பிடித்ததாக சொன்னால் நாம் உடனே ஆமாம் நல்லவர் என்று ஆரம்பிக்க கூடாது. எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவரை பற்றிய கெடுதலான விஷயங்களையும் பேசக்கூடாது. உங்கள் தலைவர் இன்றைக்கு யாரை பிடிக்கவில்லை என்று சொன்னாரோ அவரை நாளைக்கு பிடிக்கிறது என்று மாற்றிக்கொண்டால் உங்கள் நிலைமை என்னாகும்? எச்சரிக்கையாக இருக்கவன். ரொம்ப பிடிக்கிறது என்று சொன்னாலும் அதை பற்றி அதிகமான கருத்துக்கள் சொல்லக்கூடாது. பிடிக்கவில்லை என்று சொன்னாலும் அதை பற்றி அதிகமான கருத்துக்கள் சொல்லக்கூடாது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அகலாது அணுகாது தீக்காய வேண்டும்.
உரை நம்பிக்கை பற்றியதோர் அற்புதமான உரை.
நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து மொனமொனன்று சொல்லு மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள் இருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. நான் சிவவாக்கிய படிக்க மாட்டோமே. ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 மாண்டு விட்ட மாந்தர்கால் கோடி 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 எண்ணிறந்த கோடியே. படிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம், புரிஞ்சுக்க மாட்டோம். இப்படியே இருந்துட்டு இப்படியே போயிடுவான். யம வந்து கூப்பிடுவான், அப்ப அவங்கிட்ட பதிலே சொல்ல முடியாது. இந்த சிவனும் பார்வதியும் மேல இருந்தாங்களாம். கதையினுடைய தத்துவத்தை எடுத்துக்கோங்க. மேல இருந்துட்டு பார்வதி சொன்னாங்களாம், ஏங்க காசியில கங்கையில குளிச்சா எல்லாருடைய பாவங்களும் போயிடும், நீங்க வரம் கொடுத்துருக்கீங்களாமே. ருத்ர பகவான் அந்த வரம் கொடுத்தார், படிச்சு பாரு, வரம் கொடுத்தார். ஏன்னா அந்த நதி எங்கிருந்து வருகிறது? சிவனுடைய தலையிலிருந்து வருகிறது என்பது நம்ம ஐதீகம். அப்ப சிவன் தலையிலிருந்து வந்தா அதுக்கு அந்த புனிதம் இருக்கதானே செய்யணும், நம்புறோமா? சரி, அந்த அந்த காசி என்ன பண்றோம்னு பாருங்க. காசிக்கு போன்னு பயந்துட்டு ஓடி வந்தவங்களா இருக்காங்க. அந்த நதியில குளிச்சா பாவம் போயிடும், உண்மை. இப்ப பார்வதி தேவி கேக்குறாங்க, ஏங்க அந்த நதியில குளிச்சா எல்லா பாவமும் போயிடும்னு நீங்க அந்த வரம் கொடுத்துருக்கீங்களாமே கங்கையில குளிக்கிறவங்களுக்கு. அப்படி பார்த்தா நான் பாக்குறேன், ஒவ்வொரு நாளும் காசியில் அந்த கங்கையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் குளிக்கிறாங்களுங்க. அப்படி குளிச்சவங்க எல்லாரும் செத்து போவாங்களுங்க. அப்படி இறந்தவர்கள் எல்லாரும் இந்நேரம் சொர்க்கத்துக்கு மோட்ச வீட்டுக்கு வந்திருந்தா இங்க நமக்கு ஹவுஸ்ஃபுல் போர்டு இல்ல போட்டிருக்கணும். பார்த்தா அவ்வளவு ஒன்னும் அங்க குளிக்கிறவங்க இங்க வரா மாதிரியே தெரியலையே, அப்ப அந்த வரம் பொய்யான்னு கேட்டாலும் யாரு? பார்வதி தேவி. சிவபெருமான் சொன்னாரு, நான் என்ன மனுஷனா இந்த மாதிரி கொடுத்ததை ஒண்ணு சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னு கொடுத்த வரத்தை வாக்க காப்பாத்தாம இருக்குது. கொடுத்த வரம் வரம் தான். யாரு கங்கையில் குளித்தாலும் அவர்கள் பாவம் தீரும். அப்ப ஏன் மோட்சத்துக்கு வரலன்னு இவ கிராஸ் குவஸ்டின் கேக்குறான். ஏன்னா மனைவியினுடைய வேலையை கிராஸ் குவஸ்டின் தானே சொல்லிட்டு இரண்டு பேரும் வயோதிக தம்பதியர்களாக மாறிட்டாங்க. இவர் ஒரு 85 வயசு தாத்தா, இந்த அம்மா ஒரு 80 வயசு பாட்டி. ரெண்டு பேரும் அப்படியே கைய பூச்சின்னு தள்ளாடிக்கிட்டு அந்த படிக்கட்டுல இறங்குறாங்க. இறங்கிட்டு ரெண்டு பேரும் போய் குளிக்கிறாங்க. காதலதான் இவர் சொல்லிட்டாரு என்ன நாடகம்னுட்டு, இவர்தான் ஆடல் கலையின் நாயகன் ஆச்சு. உடனே என்ன பண்றாரு, அடிச்சுட்டு போறாரு தண்ணியில. ஐயோ எங்க வீட்டுக்கார அடிச்சுன்னு போறாரு, காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு பார்வதி கத்துறாங்க. உடனே அங்க இருக்கிற அந்த குளிச்சுட்டு இருக்கவங்கன்னா அந்த தாத்தாவை காப்பாத்த போறாங்க. உடனே அந்த அம்மா சொல்றாங்க, ஐயோ தொடாதீங்க தொடாதீங்க தொடாதீங்க, ஏன் யாரு பாவமே செய்யலையோ யாருக்கு பாவமே இல்லையோ அவங்க மட்டும் என் கணவரை போய் தொட்டு தூக்குங்க, மத்த யாராவது தொட்டு தூக்குனீங்கன்னா என் கணவரோட சேர்ந்து நீங்களும் எரிஞ்சிருவீங்க. யாராவது தொடுவாங்களா? எல்லாம் அப்படியே பின்வாங்கிட்டாங்க. தாத்தா அடிச்சுட்டே போற சிவபெருமான். உடனே எல்லாரும் ஐயோ என்ன பண்ண பாவீங்களா, ஒத்த கூட பாவம் பண்ணாதான் இல்லையா, அடா பாவீங்களா, தர்மம் செத்து போச்சா, சார் இந்த பார்வதி தேவி கத்துறாங்க. அப்ப ஒருத்தர் என்ன பண்ண தடால குதிச்சான், நல்ல முடிய பிடிச்சி இழுத்துட்டு வந்து அந்த தாத்தாவை கரையில தள்ளினான், படிக்கட்டுல வச்சான், ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணான். தாத்தா ஜம்முனி வந்து பார்த்தாரு. அப்புறம் தான் பாக்குறாங்க மக்கள் எல்லாம் அவன் யாருன்னு கேட்டீங்கன்னா காசிலேயே பெரிய திருடன் வந்தான், நம்பர் ஒன் திருடன். தாத்தாக்கும் ஒன்னும் ஆகல, அந்த திருடனுக்கும் ஒன்னும் ஆகல. உடனே அந்த பாட்டிய ஒரு லுக்கு விட்டாங்க, இந்த தாத்தாவை கொல்றதுக்கு இந்த பாட்டியை தான் திட்டம் போட்டுச்சு. உடனே அந்த பாட்டி அப்படி பண்ணாது, என்ன இது பாட்டி நீங்க இப்படி சொன்னீங்களே, இப்போ திருடன்ல தொட்டு தூக்குனான், அவனுக்கு ஒண்ணுமே ஆகல, தாத்தாக்கும் ஒண்ணும் ஆகல. நீங்க சொன்னீங்களே பாவம் செஞ்சவங்க யாராவது தொட்டா, பாவம் இருக்கிறவங்க யாராவது தொட்டா ரெண்டு பேருமே எரிஞ்சிருவாங்கன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த திருடன் தானே எக்கச்சக்கமான பாவம் செஞ்சவன், அவனுக்கு ஒண்ணுமே ஆகலையே, அப்ப நீங்க போய் சொன்னீங்களா? தாத்தா சொல்றாரு, இல்லப்பா என் மனைவி சொன்னது உண்மை, நிஜமாகவே எனக்கு அப்படி ஒரு சாபம் இருக்கு. அப்படியா, அப்ப எப்படி இவன் தொட்ட போகுது? இல்ல அவனை கேளுங்க என்ன கேட்டீங்கன்னா. உடனே திருடன் எல்லாரும் திருப்பினாங்க, ஏய் எங்களுக்கு நல்லா தெரியும் நீ நம்பர் ஒன் திருட, அந்த பாட்டி சொன்னதை நீ கேட்டியா இல்லையா? ஆ நல்லா கேட்டேன். அப்படி எப்படிடா நீ தைரியமா குதிச்ச? ஏண்டா நீங்க தானடா சொல்றீங்க கங்கையில குளிச்சா எல்லா பாவமும் போகும்னுட்டு, எப்ப அதுல குதிச்சனோ அப்பவே என் பாவம் போயிடுச்சு, போயிடுச்சுன்னு தாத்தாவை தொட்ட எனக்கு ஒன்னும் ஆகாது நம்பினேன். சிவன் பார்வதி ஒரு லுக்கு விட்டார், புரிஞ்சிச்சா? புரிஞ்சிச்சுங்க. யாருமே நம்பிக்கையோட எந்த வேலையும் செய்யல. பக்தி என்றால் என்ன தெரியுங்களா? அபரிதமான நம்பிக்கை.
வணக்கம் நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இத்துடன் முடிவடைகின்றது. எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடம் இருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
சென்று வந்து என்னை தொடும் சத்தம் இன்றி